السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: واعف عمن ظلمك واحسن من أساء إليك، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்களில் ரசூல்மார்களில் இறுதி நபியாக, காத்தமுல் நபியின் என்ற முத்திரிடப்பட்ட நபிமார்களில் சிறப்பான, கண்ணியமான, உயர்வான, பல சிறப்பம்சங்கள் உள்ள ஒரு நபியாக தெரிவு செய்தார்கள். அவர்களுடைய வருகை அது வெறுமனே அரபுலகத்துக்கு மாத்திரமல்ல, உலகில் வாழக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியான நபியாக அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் இந்த உன்னதமான சிறப்பான தூதை உம்மத்துக்கு முன்வைத்தார்கள். நான் ஒரு சமூகத்துக்கு, ஒரு பாஷை பேசக்கூடியவர்களுக்கு, ஒரு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நபியாக அனுப்பப்படவில்லை. உலகத்தில் அனைத்து மக்களுக்கும், மனித ஜின்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் என்னை இறுதி நபியாக, காத்தமுல் நபியீன் என்ற அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட அந்த நபியின் சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் பயான் செய்து அவர்களை இறுதி நபியாக தெரிவு செய்தான். அவர்களுடைய பிறந்த வஃபாத் ஆகிய மாதம் தான் இந்த மாதம். அவர்கள் பிறந்ததும் அவர்கள் வஃபாத் ஆகியதும், வஃபாத் ஆகியவே பிறை 12 தான் என்பதில் உலமாக்களிடத்தில் இரண்டாவது ஒரு கருத்து கிடையாது. பிறை 12 அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள் என்ற கருத்தில் இரண்டு கருத்து கிடையாது. 12 தான் பிறந்தார்களா என்ற விடயத்தில் பல அபிப்பிராயங்கள் இருக்கிறது. ரபியுல் அவ்வல் 2, ரபியுல் அவ்வல் 8, ரபியுல் அவ்வல் 10, ரபியுல் அவ்வல் அது 12 என்ற பல கருத்துகள் இருக்கிறது. வஃபாத் ஆகியதில் உறுதியாக இருப்பதற்கும் பிறந்ததில் கருத்து வேற்றுமைப்படுவதற்கும் நியாயமான காரியங்கள், காரணங்கள் இருக்கிறது. நபி அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது லட்சத்தை அடையக்கூடிய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஞாபகத்தில் வைக்கும் அந்த ஒரு சமூகத்தை நபி அவர்கள் கட்டியெழுப்பியிருந்தார்கள். நபி அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஒரு இரு மக்கள் தான் இருந்தார்கள். தாயையும் தந்தையையும் இழந்துவிட்ட நபி அவர்களுடைய அந்த தொகுப்புடைய விஷயத்தில் இந்த அடிப்படையில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டது. எது எப்படி இருந்த போதிலும் ரபியுல் அவ்வல் மாதம் என்பது நபி அவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்தை மக்கள் பல விஷயங்களை பேசி நபி அவர்களுடைய அந்த நெருக்கத்தை, அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் யாரெல்லாம் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதுக்குரிய கூலியை நசீபாக்குவானாக. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்துக்கு தூதராக,
உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒருவராக அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எப்படி தெரிவு செய்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுடைய உள்ளம் மிக தூய்மையாக இருந்தது, அவர்களுடைய மேனி மிக அழகாக இருந்தது, அவர்களுடைய நற்குணம் மிக சிறப்பாக இருந்தது, எதிலும் அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கவில்லை. அந்த நிரப்பமுள்ள ஒரு மனிதரை முன்வைத்த காரணத்தினால் யூதர்களும் பார்த்தார்கள், இவர் உண்மையான மார்க்கத்தை முன்வைக்கிறார். பல யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் இதை பார்த்தார்கள், அதை பார்த்து வேதத்தை படித்தார்கள், பைபிளை படித்தார்கள். அவர்கள் பைபிள்ல சொன்ன விஷயமும் முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கையும் ஒன்றாக தென்பட்டது. அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தூரத்தில் உள்ளவர்கள் யாரெல்லாம் உண்மையை தேடிக்கொண்டிருந்தார்களோ, உதாரணத்துக்கு ஈரானில் வாழ்ந்த சல்மான் பாரிஸ், அவருடைய தந்தை நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவராக இருந்தார். மஜூசிகளாக பார்சிகள் இன்றும் உலகத்தில் பல பகுதிகளில், நம்ம நாட்டிலேயும் சிலர் இருக்கிறார்கள், பாகிஸ்தான்ல கூட நாம் கண்டிருக்கிறோம், அந்த நெருப்பு வணங்கக்கூடியவர்களுடைய ஆலயம் இருக்கிறது. உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிறார்கள். இந்த நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் சல்மான் பாரிஸ் அவருடைய தந்தை மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார். சல்மான் பாரிசுடைய தந்தை மகனை நெருப்பை வணங்குமாறு வலியுறுத்தக்கூடிய நேரத்தில் அந்த மகனுடைய உள்ளத்தில் அதற்கு இடம் வரவில்லை. அவர் அதை விட்டு ஓடினார், தேடினார், உண்மையை தேடினார். ஈரான்ல இருந்து அவர் கிறிஸ்தவரிடத்துல போய், யூதரிடத்துல போய் பல இடங்களை தேடி அவருக்கு சொல்லப்பட்டதை உண்மையான அந்த இறுதி தூதரை சந்திக்க வேண்டும் என்றால் மதீனாவில் நீ போய் சந்திக்க முடியும் என்று அவர்களுக்கு அந்த தூது கிடைத்தது. அவர்கள் வந்து தாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாறும் நாம் படிக்கிறோம். ஆக நெருப்பு வணங்கக்கூடியவர்களும் சிலை வணங்கக்கூடியவர்களும் யூத கிறிஸ்தவர்களும் வேறு வேறு மதங்கள்ல உள்ளவர்கள் கூட, அதீப்னு ஹாத்திம் என்பவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், சமீமுத்தாரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஜெயித் இப்னு சானா யூதராக இருந்தவர், அப்துல்லா இப்னு சலாம் யூதராக இருந்தவர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சிலை வணங்கக்கூடிய மக்கத்தில் சூழ்ந்திருந்தவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான, எல்லா வகையிலும் நிரப்பமான, எந்த வகையிலும் குறைவில்லாத, அவரை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று உள்ளம் அதை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் விரோதிகளும் நண்பர்களும் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த தைரியம் வந்தது. ஜைத் இப்னு அம்ர் இப்னு ஃபைல் என்ற ஒருவர் ஜாஹிலியத்துடைய காலத்தில் வாழ்ந்து அவர் கிறிஸ்தவ யூதர்களிடத்தில் போய், நான் உங்களுடைய மார்க்கத்தில் சேர வேண்டும் என்று சொன்ன பொழுது கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் வேண்டாம், யூதர்கள் சொன்னார்கள் வேண்டாம், அவர்களுடைய பாதிரிகள் அந்த ஆலிம்கள் அபார் ருஹ்பான் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுடைய பாதிரிமார்களும் தலைவர்களும் சொன்னதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரில பதிவு செய்திருக்கிறார்கள். யூதர் சொல்கிறார், எங்கட மார்க்கத்தை நீ பின்பற்றினா உனக்கு அல்லாஹுடைய கோபம் வரும், நீ இதை பின்பற்றாத, நீ போய் உண்மையான இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று சொல்கிறார். கிறிஸ்தவரும் சொல்லிக் கொடுக்கிறார், நீ இதை பின்பற்றினா நீ வழிகேட்டில் ஆகிருவா, நீ உண்மையான மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக வந்தவர்கள் வெறுமனே அரபிகள் மாத்திரமல்ல, ஈரான்ல பார்சி பேசக்கூடிய சல்மான் பாரிஸ் அவர்கள், ரோம்ல அந்த காலத்து பாஷை பேசக்கூடிய சுஹைப் ரூமி அவர்கள், எங்கிருந்தார்கள் அந்த பிலால் ஹபஷி அவர்கள், ஒரு நீக்ரோவாக கருப்பராக இத்தியோப்பியாவுடைய அந்த நீக்ரோ கருப்பராக இருந்தவர் அங்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஆயுதம் அல்ல, அவர்களுக்கு அங்கு பயமுறுத்தல் அல்ல, அவர்களுக்கு இந்த அச்சுறுத்தலும் அல்ல. அவர்களுக்கு நபியவர்களுக்கு கொடுப்பதற்கு பண வசதியும் இருக்கவில்லை. நபியோ மிஸ்கீன்களில் மிஸ்கீனாக, நபியவர்கள் பொருளாதார நெருக்கடி உள்ளவர்களாக, நபியவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுடைய அந்த அந்த நிலைமை எப்படி கஷ்டமாக இருந்தது என்றால், மக்காவில் இஸ்லாம் அறிமுகமாகி 7வது வருஷத்தில் அங்கே காஃபிர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லிம்களை பாய்காட் பண்ணுங்கள், அவர்களுடன் எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். எங்க போக முடியும்? அந்த பாலைவனத்தில் அவர்களை சில மலை பகுதிகளில் ஒட்டு அடைத்து விட்டார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி இல்லை, அவர்களுக்கு மிக கஷ்டமான கட்டம் ஏற்பட்டது. அந்த நேரத்தை விவரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி சாதி அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் சிறுநீர் கழிக்க போன பொழுது ஒரு சத்தம் கேட்டது. அது என்னன்னு பார்த்தேன், அது ஒட்டக தோல் துண்டாக இருந்தது. அந்த ஒட்டக தோல் துண்டை எடுத்து நான் நெருப்புல போட்டு பொசுக்கி அதை சாம்பலாக மாத்தி அதை வாயில போட்டு நான் தண்ணீர் குடிச்சேன். சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இருக்குல்ல. அல்லாஹ் யாருக்கும் இப்படியான நிலைமை கொடுக்க கூடாது. ஆனா இஸ்லாத்தை வளர்த்தவர்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள், இஸ்லாத்துக்கு உயிரை கொடுத்தவர்கள், அதுக்கு தியாகம் செய்தவர்கள் இப்படிதான் அதை கட்டி அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட உறுதியாக இருந்தார்கள். அதனால உலகத்துக்கு பார்க்கறதுக்கு 13 வருஷமாக செல்வ வசதி உள்ளவர் பணத்தை கொடுக்கிறார், வாரி வாரி வழங்குகிறார், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இல்ல. மிக கஷ்டமான அங்கே 10வது வருஷத்தில் நபி அவர்கள் மக்கத்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்று தாயிஃபுக்கு போன பொழுதுதான் 75 கிலோமீட்டர் தூரத்தை நபி அவர்கள் நடந்து போகிறார்கள், நடந்து வருகிறார்கள், இரத்தத்தோடு வடியப்படுகிறது. அந்த காட்சியுடன் தான் நபி அவர்கள் வந்து மக்காவில் மினாவுடைய மைதானத்தில் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க, மினாலிருந்து வந்த அந்த மதீனாலிருந்து வந்த மக்கள், உலகத்திலிருந்து எல்லாரும் மினாக்கு வருவார்கள், அந்த மதீனாலிருந்து வந்த 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2வது வருஷம் 13 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 13வது வருடம் அவர்கள் 72 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நபி அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. நபி அவர்களுக்கு ஒரு துணிச்சலும் அதிகம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். நன்மாராயம் நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற அந்த சிறப்பு அம்சமும் அங்கு வருகிறது. மேலான சகோதரர்களே, இப்படியான கஷ்டமான சூழல் தான் நபி அவர்கள் மதீனாக்கு போனார்கள். இந்த இந்த மதீன் மக்காவுடைய 13 வருட காலத்துல அல்லாஹ் நபி அவர்களால உலகத்துக்கு காண்பிச்சது ஆக முக்கியமானது. அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்துல் கலம்ல அல்லாஹ் 4வது ஆயத்தில் நபியே நிச்சயமாக மகத்தான நற்குணங்கள் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபியே அவர்களை பாராட்டுகிறான். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, மனிதனுக்கு யாரும் அநியாயம் செய்தா கோபம் வரும். மனிதனுக்கு யாரும் தன்னுடன் தவறாக நடந்து கொண்டா அதுக்கு பழி எடுக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். மனிதனுக்கு யாரும் தன்னை தூண்டி கேவலப்படுத்த முயற்சி செய்தா அவனையும் கேவலப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு வரும். இதுதான் மனிதனுடைய இயற்கையான சில தன்மைகள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்க அந்த தன்மை விட்டு அப்பாற்பட்டவர்கள். கோபம் மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது, மனிதனுக்கு நிதானமற்ற தன்மை இருக்கத்தான் செய்கிறது, மனிதனுக்கு வைராக்கியம் இருக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூடியதுதான். ஆனால் இதை எப்படி நிதானமாக, இதை எப்படி ஒரு மிக பக்குவமாக இதை பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் இங்கு ஆக முக்கியமான விடயம். சென்ற ஹுத்பாவிலும் நான் இதை தான் முன்வைத்தேன். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு முஸ்லிம் உம்மா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த உம்மத்திடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் நற்குணங்கள், நல்ல பண்பு, நல்ல எத்திக்ஸ், நல்ல மேனர்ஸ், நல்ல குவாலிட்டிஸ், நல்ல மனிதனிடத்துல வெளியாக கூடிய நல்ல பண்புகள், நல்ல அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மைகள் மனிதனிடத்துல வெளியாகிறது தான் உலகத்துக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினது. ஆயுதம் அல்ல, ஜிஹாத் அல்ல, போராட்டம் அல்ல, சண்டை அல்ல, தீர்த்து கட்டுவதல்ல, வைராக்கியம் வைப்பதல்ல, ஒருவருக்கொருவர் பழி வாங்குவதல்ல. உலகத்தில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது நட்பண்புகள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதை ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் அல்லாஹ்வே நபி அவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு கருத்து என்ன என்று சொன்னா, குர்ஆன் என்ன சொல்கிறதோ அஹ்லாக் எப்படி இருக்க வேண்டும், அஹ்லாக் என்று சொன்னா அது எப்படிப்பட்டது என்பதை நான் சென்ற குத்பாவில் விவரித்தேன். உள்ளத்துல மனிதனுடைய சம்பந்தப்படுவதுதான் அஹ்லாக்குடைய முக்கியமான பகுதி. உள்ளம் அதை அல்லாஹ்வுடைய அன்பை வைத்திருக்கிறது, உள்ளம் துன்யாவுடைய மோகத்தை வைத்திருக்கிறது, உள்ளம் போராமை வைத்திருக்கிறது, உள்ளத்துக்குள்ள மனிதனுடைய அந்த வைராக்கியம் இருக்கிறது. யானைக்கும் வைராக்கியம் இருக்குது மேலான சகோதரர்களே, ஒட்டகத்துக்கும் வைராக்கியம் இருக்குது, மனிதனுக்கும் வைராக்கியம் இருக்குது. ஆனா இந்த வைராக்கியத்தை அடித்தான் அடித்தேன், அவன் அடித்தான் நான் அடித்தேன், இது அந்த வைராக்கியத்தின் தன்மை. ஆனால் அவன் அடித்தான் நான் மன்னித்தேன், அவன் ஏசினான் நான் மன்னித்தேன், அவன் எனக்கு அநியாயம் செய்தான் நான் அவனை மன்னித்தேன். இதுதான் குணத்தில் ஆக சிறந்த குணமாக இருக்கிறது. ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்படி பாராட்டுகிறார். குர்ஆனுடைய சூரத் ஃபுஸ்ஸிலத் சூரத் ஹாமீம் சஜ்தா என்று இந்த சூராவுக்கு சொல்லப்படுகிறது. அந்த சூரத்தில் அல்லாஹ் தஆலா 34வது இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நலவும் தீமையும் சமமாக மாற்றாதே. உங்களுக்கு நீங்க தீங்கு செய்தால் நீங்க நலவை கொண்டு அவருக்கு அதுக்கு பதில் கொடுங்க. நலவை கொண்டு பதில் கொடுக்கிறது இருக்கிறதே விரோதியையும் அதை நண்பனாக மாற்றிவிடும். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான ஆயிரக்கணக்கான விரோதிகளை நண்பர்களாக மாற்றியதே ஆயுதம் அல்ல, நற்குணங்கள். அந்த நற்பண்பு நல்ல குணம் அதுதான் மனிதனை. இது யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னா, வமா யுலக்காஹா இல்லல் லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா ஹு ஹஸ்பில் அஸீம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரு பொறுமையை கடைபிடிப்பார்களோ, யாரு அந்த மகத்தான பாக்கியங்களை பெறுவார்களோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும். கொஞ்சம் பொறுக்க வேணும், கொஞ்சம் சபர் செய்ய வேண்டும். கொஞ்சம் தன்ன அபு மஸ்ஊத் அல் அன்சாரி என்ற ஒரு சஹாபி பலார் என்று கண்ணத்தில் அறிஞ்சார். யாருக்கு? தன்னுடைய வேலைக்காரருக்கு, தன்னுடைய அடிமைக்கு அடிச்சார் கண்ணத்துல. பின்னுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, யா அபு மஸ்ஊத், ஓ அபு மஸ்ஊத், நீ உன் அடிமை உன்னை விட எல்லாத்திலையும் குறைவானவன், அதனால இன்றைக்கு ஒரு அடிய போட்டுட்டான் கன்னத்துல, நாளைக்கு அல்லாஹ் உன்னை பிடிச்சு நிப்பாட்ட கொல, நீ அல்லாஹ்ட முன்னுக்கு கொண்டு இந்த சக்திய காட்ட முடியாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபு மஸ்ஊத் அவர்களுக்கு உணர்த்திய பொழுது ஹதரத் அபு மஸ்ஊத் அவர்கள் காணவில்லை, நபி அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள், துடித்து விட்டார்கள். மன்னிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் அவரை அநியாயமாக அடிச்சுட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அதுக்காக உடனே அவரை உரிமைத்து அது போன்று 40 அடிமைகளை உரிமைத்தார்கள். காதமீன வயது ஆப்பினார். நபி அவர்களுடைய உயர் பண்புதான் கோபத்தை குடிப்பது, அதே நேரத்துல மக்களை மன்னிப்பது. மேலான சகோதரர்களை பெரியார்களே, மனிதனிடத்துல வைராக்கியம் அது யானைக்கிட்ட இருக்குது. யானை வைராக்கியம் வச்சா மனிதனை கொண்டுட்டு தான் இருக்கும். ஒட்டகம் வைராக்கியம் வச்சா மனிதனை கொண்டுட்டு தான் இருக்கும். ஒட்டகத்திட்ட நல்ல தன்மையும் இருக்குது, கெட்ட தன்மையும் இருக்குது. ஒட்டகத்திட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மை, அஃலா எந்திரூன இலல் இபிலி கைஃப குலிகத், அல்லாஹ் கேட்கிறான், இந்த ஒட்டகம் எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான், இது போன்று உன்னிடத்துல இந்த படைப்பை பாரு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொன்னா, 5 வயது புள்ளட கையில ஒட்டகத்துல கடிவாளத்தை கொடுத்து ஒரு 10 நாளைக்கு நடக்க சொன்னாலும் அது அப்படியே நடந்து கொண்டே போகும். மிஸ்லு ஜமலின் மக்தூமின் ஹைது காத இன் காத. அந்த ஒட்டகம் எப்படி வழிபடும் என்று சொன்னா, அந்த 5 வயது புள்ள எங்க எடுத்துட்டு போகுதோ அதுக்கு பின்னு கால போகும். இவ்வளவு பெரிய படைப்பு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதுக்கு 10 நாளும் தண்ணீர் இல்லாம தண்ணீரை ஸ்டாக் பண்ணிக்கொண்டு தன்னுடைய தேவையை நிறைவேற்றும் தன்மையை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் இதென்ன ஜூலஜிக்காக ஜூலஜியுடைய சப்ஜெக்ட எங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாருங்க, இந்த ஒட்டகம் கூட இப்படி வழிபட்டு நடக்கேனும் என்று சொன்னா ஏ மனிதா நீயே நடந்து அப்படி நடக்க கூடாது என்றுதான் அல்லாஹ் கேட்கிறான். வழிபடுகிறதோ ஏ மனிதா அப்படி கூட நீ வழிபடக்கூடாதா? இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டுவனாக இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்த காரணத்தினால் எல்லா பண்பையும் எல்லா அன்பையும் எல்லா குணத்தையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். நண்பர்களோடையும் நண்பர்களாக பரவினார்கள், எதிரிகளோடையும் நண்பர்களாக பரவினார்கள். இதுதான் எங்களிடத்தில் வர வேண்டும். எதிரிகளுடனும் நண்பனாக பழகிறதாக இருந்தா குடும்பத்தோடு எப்படி பழகணும், சகோதரர்களோடு எப்படி பழகணும்? இதனாலதான் குர்ஆன் உங்களோட தாய்க்கு நீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. தாயோடு எப்படி நடக்கணும், மாமியோடு எப்படி நடக்கணும், மகளோடு எப்படி நடக்கணும், மருமகளோடு எப்படி நடக்கணும், குர்ஆன் இந்த அஹ்லாக்கை நமக்கு தந்திருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர்கள் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். சொல்கிறார்கள், ஃபமா காலலி உஃக்கத், நபி அவர்கள் ஏ அனஸ் ஏ செய்தா என்று கூட ஒரு நாளும் அவர்கள் கேட்டதில்லை. நபி அவர்கள் நான் செய்த ஒன்றை அவர்கள் சொல்லாத ஒன்றை நான் செய்தா ஏ செய்தான்னு அதட்டினது கிடையாது. நபி அவர்கள் செய்ய வேண்டாம் என்றதை நான் செய்தாலும் கூட நபி அவர்கள் என்னை அதட்டியது கிடையாது என்பதாக 10 வருஷம் சேர்ந்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த குணங்களை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, நபி அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதும் அவருடைய அஹ்லாக் நல்ல பண்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்ட நேரம் அவர்கள் சொன்னார்கள், நான் நபியோட பக்கத்தில் தான் இருந்தேன், வஹி வந்தா என்ன அழைப்பார்கள், நான் வஹியை எழுதி கொள்வேன். ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகள்ல ஒன்றுதான், அவர்கள் துனியாவை பேசினா நாங்க எங்களோட சேர்ந்து துனியாவை பேசுவாங்க, நாங்க ஆகரத்தை பேசினா அவங்க ஆகரத்தை பேசுவாங்க, நாங்க சாப்பாடு பேசினா அவர்கள் சாப்பாடு பேசுவாங்க. இது அவர்களுடைய நட்பண்புகள்ல சேர்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. யாராக இருந்தாலும் அவர் கையை நீட்டினா அவருக்கு கையை கொடுப்பாங்க, தான் அவருடைய கையை அவர் எடுக்காத வரைக்கும் தான் கையெடுக்க மாட்டாங்க, யாரையும் பார்த்தா அப்படி திரும்பி பார்க்க மாட்டாங்க, முழு உடம்பையும் திரும்பி நபி அவர்கள் பார்ப்பாங்க. நபி அவர்கள் நடந்தா அது மேலிருந்து கீழே இறங்குறது போல அந்த பணிவோட நடப்பாங்க. சுபஹானல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, அப்பிரியார்களே, அவர்களுடைய நடையிலையும் ஒரு அன்பு பண்பு இருந்தது, அவருடைய பழக்கத்திலையும் ஒரு பண்பு இருந்தது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நபி உங்க வீட்டில் இருக்கக்குள்ள எப்படி இருப்பாங்க? சுபஹானல்லாஹ், பொன்முருகளோட தன்னுடைய மனைவி குழந்தைகளோட பொன்முருகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பண்பை இந்த அஹ்லாக்கை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அந்த அவர்களுடைய மோத்தா என்ற கிரந்தத்தில் விவரிக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், நபியவர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு தெரிவை, ரெண்டு விஷயத்தில் அல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுத்தா இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் என்ற ரெண்டு இடத்துல நபியவர்களுக்கு அனுமதி கொடுத்தா சுபஹானல்லாஹ், நபி அவங்க லேசானதை எடுப்பாங்களா? ஏன் இந்த உம்மத்துக்கு இது லேசாக இருக்கணும் என்பதற்காக. சுபஹானல்லாஹ், என்ன பண்பு மேலான சகோதரர்களே. ரெண்டு விஷயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சாய்ஸ் கொடுக்கிறார், ஒன்று கஷ்டமாக இருக்குது, ஒன்று லேசாக இருக்குது என்று சொன்னா அவர்கள் லேசுதான் தெரிவு செய்கிறார்கள். தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃப் அலா பைரிஹி, நபி அவர்கள் கீழிறங்கி தவாப் செஞ்சிருக்கலாம் அந்த ஹஜ்ஜத்துல் வதால, ஆனா உம்மத்துக்கு லேசாக்குவதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோலையும் செகண்ட் ஃப்ளோலையும் தேர்ட் ஃப்ளோலையும் தவாஃப் செய்ய ஏலும், உங்களுக்கு அதுல கீழே செய்யற தவாஃப் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நபி அவர்கள் ஒட்டகத்துல தவாஃப் அலா பைரிஹி, ஒட்டகத்துல நபி அவர்கள் தவாஃப் செய்தார்கள். ஏன்? உம்மத்துக்கு காண்பிப்பதற்காக, உம்மத்துக்கு லேசுபடுத்துவதற்காக. நபி அவர்களுக்கு தொழுகையுடைய விஷயத்துல அவர்கள் தக்பீர் கட்டி நின்றா சுப்ஹானல்லாஹ் எப்படி அவர்கள் சொல்வார்கள்? ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கால் வீங்கிருச்சு நபியே, ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு நீங்க தொழணும் என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் வீட்டுக்குள்ள தொழுதார்கள். ஆனா ஜமாத் நடத்தக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, மன் அம்ம கௌமன் ஃபல்யுஹஃபிஃப், யார் நீங்க இமாமாக இருக்கிறீங்களோ பின்னுக்கு நோயாளிகள் வயோதிபர்கள் இன்னும் பெண்கள் அந்த காலத்துல குழந்தைகளை விட்டுட்டு வந்தாங்க, இப்படி எல்லாம் இருக்குது. அதனால தொழுகைய சுன்னத்தான சூரத்துகளை ஓதி சுருக்கிக்கோங்க. நீண்ட நீண்ட தொழுகைகளை நீங்க தனிமையில வச்சுக்கோங்க. மக்களுக்கு போயிட்டு கூட பெரிய பெரிய சூரத்துகளை ஓதி தோல்விக்க போனா உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்பட்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்துல நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய அஹ்லாக்குடைய உயர்ந்த கட்டமாக நமக்கு தெரிவு செய்யப்படுகிறது. மேலான சகோதரர்களே, சஃபர்ல நபியவர்கள் பிரயாணம் செய்யக்குல ஒட்டகத்திலையும் தொழுதார்கள். ஒட்டகத்தில் தொழக்கூடிய நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கி தான் தொழணும் என்று நபி அவங்க பார்க்கல. எந்த திசையில ஒட்டகம் போச்சோ அந்த திசையில சுன்னத்தான தொழுகைய வித்தருடைய தொழுகைய தொழுதாங்க. வரக்கூடிய நேரம் அதுல நீங்க எப்படி போகுதோ அப்படி தொழுறது என்பது அல்ல. இன்னைக்கு பாருங்க பிளைட்டுகள்லயும் இதனாலதான் உங்களுக்கு கிப்லாவுடைய டிரெக்ஷனை காண்பிக்கப்படுகிறது. நீங்க பரதான தொழுகைகளை நீங்க கிப்லாவை முன்னோக்கி தொழுங்க. நீங்க சுன்னத்து தொழுறதாக இருந்தா நீங்க உங்களோட சீட்ல உட்கார்ந்து கொண்டு எப்படியும் தொழுங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்ல, வாகனம் போய்கொண்டிருக்குது. கண்டிலிருந்து கொழும்புக்கு வாரீங்க, கொழும்புல இருந்து காலிக்கு போறீங்க, அம்பாறைக்கு போறீங்க, தாஜத்துடைய இரவு நேரத்துல போறீங்க, தாஜ தொழணும் வாகனத்துல உட்கார்ந்து தொழுங்க. டிரைவர் ஓட்டி கொண்டு போறார், சுன்னத்தான தொழுகையை தொழுதுட்டு போங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறந்த நபியவர்கள். தனிமையில் இருக்க கொலை இப்படி எல்லாம் கால் வீங்கும் அளவுக்கு தொழுதோங்க. ஒட்டகத்துல ஏன் இதை செய்து காண்பித்தாங்கன்னா உம்மத்துக்கு இந்த லேஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு. இதுதான் நபியவர்களுடைய அஹ்லாக்குடைய உயர்கட்டமாக இருந்தது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமான ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்துல அதிலிருந்து மிக தூரமாக இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். நான் லேஸ் எடுக்க போய் நான் பாவத்துல சிக்கிக் கொள்றதாக இருந்தா அந்த பாவத்தை விட்டு நபியவர்கள் தூரமாகி விடுவார்கள், மிகவும் தூரமாக விடுவார்கள். ஒரு நாளும் தன்னுடைய வாழ்நாள்ல தனக்காக பழி எடுத்ததே கிடையாது. இதுதான் ஆக முக்கியமானது. மேலான சகோதரர்களே, அவர் அடித்தார், நீ அவர் அடித்தார் நான் அடித்தேன் என்ற வைராக்கியத்தை விட்டுவிடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிச்சு இருக்கிறார்கள். இதே நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யாரும் மாறு செய்யறதாக இருந்தா அங்குதான் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். இல்ல தன்னோட யாரும் தவறாக நடந்தா அவர் வந்து மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிப்பு கேட்காட்டி அவர் ரசூலுல்லாஹி செல்ல மன்னிச்சிடுறாங்க. எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, மன்னிப்பு என்பது மனிதனுடைய பலவிதமான நோய்களை இல்லாமலாக்குது, அல்சர் இல்லாமலாக்குது, கேன்சர் இல்லாமலாக்குது, கவலை இல்லாமலாக்குது. அந்த மன்னிப்பு என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நினைச்சு பாருங்க. நாளை கியாமத்து நாளையில அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து, ஏ அடியானே நீ செய்த இந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ், அந்த கடைசி நரகத்திலிருந்து வெளியாக்கக்கூடிய மனிதனே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பானா, யா அல்லாஹ் இது என்ன, யா அல்லாஹ் நரகத்துல இவ்வளவு காலம் நான் இருந்த பிறகு என்ன நீ நரகத்திலிருந்து வெளியாக்கி இப்ப நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னா நான் கடைசி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதனாக இருக்கிறேன் என்று அந்த மனிதன், இது உண்மையா, சொர்க்கத்துக்கு போறது உண்மையா என்று அவன் பார்க்க கொள்ள அல்லாஹ்வும் திருத்தி விடுவான் என்பதாக ஹாதீஸ்ல வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த ரப்பலிஸ்ஸத் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பாருங்க. அந்த அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான், பண்டிக்காம எங்களுக்கு எவ்வளவு அவகாசம் தருகிறான், மக்கள் எங்களை எப்படி எல்லாம் நினைக்கிறார்கள். ஆனா எங்களுடைய நிலைமை எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்தா தெரியும் தான் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறேன் என்பதை. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, விரோதிக்கும் எங்களுடைய அன்பை காட்டணும், எங்களுடைய அந்த பண்பை காட்டணும், எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய பண்பை காட்டணும், எங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் எங்களை பண்பை காட்டணும், எங்களுடைய குடும்பத்துக்கு அதிகமாக காட்டணும், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் நாமெல்லாம் கல்கொய்யாலுல்லா படைப்பென்ற அடிப்படையில் நாம் எல்லாரும் ஒன்றுதான். கிறிஸ்தவராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், யகுதியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அல் கல்கு இயாலுல்லா படைப்புகள் எல்லாம் ஒன் ஃபேமிலி. இது ஒரு ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியில ரிலிஜன் என்ற வித்தியாசங்கள் இருக்குது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு என்ற இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இஸ்லாம் தந்திருக்கிறது. லைக்ராம ஃபித்தீன், எங்களோட மார்க்கத்தில் எந்த ஃபோர்ஸ் நோ ஃபோர்ஸ் இந்த ரிலிஜன், இந்த மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது. மற்றவர்களுடைய மார்க்கத்தை கிண்ட போகாதீங்க, நோவிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க, அபியூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு குர்ஆன் அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு என்ன குர்ஆன் சொல்கிறது, நீங்க அழகாக நடந்துக்கோங்க. ரோட்டுகள்ல வாகனத்தை நிப்பாட்டுறீங்களா, நல்ல முறையில் நடந்துக்கோங்க. வாகனத்தை ஓட்டிட்டு போறீங்களா, யாரும் உங்களோட கொஞ்சம் கோபமா நடக்கிறாங்களா, ஒரு ஸ்மைலோட அதுக்கு ரிப்ளை கொடுங்க. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி நீங்க நடக்கணுமோ அதை யாராக இருக்கலாம் அவர்களோட நாங்க நடக்கும். அந்த குணம் தான் உலகத்துக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இது ஒரு நீண்ட தலைப்பு, இது மிக விசாலமான தலைப்பு. உலகத்துக்கு நபியவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தியதுடைய மிக முக்கியமான கட்டம் பேச்சல்ல, சிடி அல்ல, வீடியோ அல்ல. நபியவர்கள் உலகத்துக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தியதை ஆக்சன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ், வார்த்தைகள் அல்ல அவர்களுடைய செயல்கள் தான். பார்த்தார்கள், நான் எவ்வளவு அடிச்சிருக்கிறேன் இந்த முகம்மதுக்கு, ஆனா எனக்கு பத்வா செய்யலையே. அதனால நபியவர்கள் சொல்கிறார்கள், நீங்க நேசிச்சாலும் நேசனை நிதானமாக நேசிச்சுக்கோங்க, கோவிச்சாலும் நிதானமாக கோவிங்க. நபியவங்களோட விரோதிகள் மக்கத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாரும், ஆனா நபியவங்களுக்கு அவர்களை சந்திக்க கூட ஒரு நாளும் ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கல்ல, ஓஹோ நான் ரிவெஞ்ச் எடுத்தனே, நான் அடிச்சனே. ஆனா அவங்களுக்கு இருந்தது கில்ட் ஃபீலிங், உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தது நான் வாளை தூக்கினே யார் ரசூலுல்லாஹ் அவங்களை வெட்டுறதுக்கு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஃபீலிங் வந்தது நான் அன்னைக்கு உங்களை ஏசிட்டனே யார் ரசூலுல்லாஹ். அந்த ஹிந்த் பின் உத்பா அந்த அபு சுஃபியானுடைய மனைவிக்கு கில்ட் ஃபீலிங் இருந்தது, நான் நபியுடைய சாட்சியட ஈரல சப்பினே. ஆனா நபி அவர்களுக்கு ஒரு நாளும் அந்த ஃபீலிங் வரல, ஏன்னா நபி அவர்கள் யாரையும் கையை தூக்கி அடிக்கல யுத்தத்துல. தவிர யுத்தம் எனக்கு ஆபத்து வருகிறது, அந்த வாளை தூக்கி அப்படி முன்னுக்கு வச்சு உன்னை நான் கொல்ல போகிறேன், உனக்கு யாரு பாதுகாப்பு தருவா என்று கேட்ட நேரம் கூட நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ். அந்த வாள் கை நடுங்கி கீழே விழுந்துருச்சு. அந்த வாழெடுத்து உனக்கு பாதுகாப்பு யாரு தருவா என்று தான் நபியவங்க கேட்டு அவர் மன்னிச்சாங்களே தவிர, தனக்கு விஷமூட்டி நஞ்ச தந்த அந்த பெண்மணியை நபியவங்க மன்னிச்சாங்க, தனக்கு சூனியம் செஞ்சவர்களை மன்னிச்சாங்க. மேலான சகோதரர்களே, இந்த பண்பை, இந்த அஹ்லாக்கை நாங்க நீங்க கொண்டு வரத்துக்கு நபியுடைய ஹதீஸ்களை வாசிக்கணும், நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்கணும். இந்த ரெண்டும் ஆக முக்கியமானது. நான் இந்த மெசேஜை கொடுத்து கொண்டே இருப்பேன், எனக்கு இத்த வரணும் ஆக கூடுதலாக, உங்களுக்கு இத்தை வரணும், நான் ஆக குறைவுள்ளவராக இருக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்ல நிரப்பமானவர்களாக இருக்கிறீங்க என்று நம்புறேன். நீங்க எனக்கு துவா செய்யணும், நான் உங்களுக்கு துவா செய்யணும். மேலான சகோதரர்களே, நல்ல பண்பு வாரத்துக்கு இரவில் எழுந்து நின்று அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருக்கிறாங்க, யல்லா எனக்கு நயவஞ்சகத்தை இல்லாமல் ஆக்கியா அல்லா, போராமை இல்லாமல் ஆக்கியா அல்லா, வைராக்கியத்தை இல்லாமல் ஆக்கியா அல்லா, கோபத்தை இல்லாமல் ஆக்கியா அல்லா, நான் மற்றவர்களோடு நடந்து கொள்ளும் விதத்தை நல்ல பண்பு தாயா அல்லா, இந்த உள்ளத்துல மற்றவர்களுக்கு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தியா அல்லா. துவா செய்யணும் மேலான சகோதரர்களே. முதலாவது நாங்க எங்களுக்கு நபியவர்களால் காட்டப்பட்ட துவாக்களை நாங்க உரை செய்து கொண்டே இருக்கணும், நல்ல பண்பு வரணும் என்பதற்காக வேண்டி. ரியாது சாலிஹீன் முன்தகப் ஹதீஸ், இந்த ரியாது சாலிஹின் முன்தகப் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய பண்புடைய ஹதீஸ்கள், அதுலயும் முன்தகப் ஹதீஸ் என்ற இந்த கிரந்தம் தமிழ்ல ஆங்கிலத்துல ரெண்டுலயும் இருக்குது. இதை எடுத்து அதுல நீங்க அஹ்லாக் என்ற பகுதியில 390 ஹதீஸ் இருக்குது. டெய்லி குழந்தைகளோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நபியோட பண்புகள்ல ஒன்றுதான், யாரும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தா அதுக்கு நபியோங்க ஞாபகம் வச்சு அவங்களுக்கு அதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று நபியோங்க கொடுப்பாங்களாம். நபி அவர்கள்ட்ட இருந்த பண்பு, யாரும் எது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு கொடுக்க முயற்சிவாங்க. எப்படி கொடுப்பாங்க? பொருளாக கொடுக்கலும்னா பொருளாக கொடுப்பாங்க, பொருளாக கொடுக்க ஏலாட்டி வாயில நல்ல வார்த்தையை பேசுவாங்க, அதுவும் சொல்ல இல்லாட்டி அவங்களுக்கு துவா செய்வாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு வழி காட்டுவாங்க. இந்த ஒரு ஹதீஸ் எடுத்தா வேளாண் சகோதரர்களே இதே பல மணி நேரம் சொல்ல முடியும். அதனால நாம் எதிர்பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, எங்களோட கிண்டர் கார்டன்ல போகக்கூடிய ஸ்கூல்ல போகக்கூடிய குழந்தைகள், எங்களோட மொன்டெசோரியில போகக்கூடிய குழந்தைகள், எங்களோட ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்ல போகக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகள் மற்றவர்களோட பழகக்குல இந்த அட்டிடியூட்ஸ், இந்த எத்திக்ஸ், இந்த ஃபீலிங், இந்த மேனர்ஸ், இது எங்களோட வீட்டுகள்ல படிச்சு கொடுக்கப்படணும். தாய்மார்கள் கணவன் மனைவியுடைய அந்த அன்பு அந்த அகலா அதை பார்த்து குழந்தைகள் படிக்கணும். தாய் தந்தையர்களோட குழந்தைகள் அப்படி நடந்து கொள்ளணும். மாமி மருமகள் என்ற அந்த இஸ்லாம் காட்டும் அன்பு, நபியவர்களுடைய மகள் பாத்திமா, அதே நேரத்தில் நபியவர்களுடைய மகள் முடித்த மாமி பாத்திமா, ரெண்டு பேரும் பாத்திமா, பாத்திமத்து பின் அசத், பாத்திமத்து பின் முஹம்மத். மாமிக்கும் மருமகளுக்கும் இருந்த உறவு அது உலகத்துக்கு முன்மாதிரியான உறவு. அந்த உறவு நபியுடைய அஹ்லாக்கை பெற்றிருந்த உறவு. பாத்திமா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா, மாமி நான் வெளி வேலையை செய்யறேன், நீங்க உள் வேலையை செய்யுங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் துவா செஞ்சு கொள்வோம், நாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடப்போம், ஒருவருக்கு ஒரு நபியுடைய அஹ்லாக் எடுத்து நடப்போம். மாமி மருமகளுடைய உறவை நபியுடைய ஹதீஸ்களுடைய கண்ணோட்டத்துல பாருங்க. ஒருவர் ஒருவரை ஏசிக்கொண்டு, ஒருவர் ஒருவரை நிந்திச்சு கொண்டு, ஒருவர் ஒருவரை திட்டிக் கொண்டு, ஒருவர் ஒருவரை முகத்தை திருப்பிக் கொண்டு நடக்கிறது அல்ல. ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுப்பு, ஒருவர் மற்றவருக்கு துவா, ஒருவர் மற்றவரோட அன்பு, ஒவ்வொருவரும் தாஜத்துல ஏந்த மருமகள் இப்படி வர வேண்டும், ஏந்த மாமி இப்படி இருக்க வேண்டும், ஏந்த தாய் இப்படி இருக்க வேண்டும், ஏந்த சகோதரி இப்படி இருக்க வேண்டும், ஏந்த நண்பன் இப்படி இருக்க வேண்டும். துவா மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அஹ்லாக்கை, இந்த நற்குணத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நபியுடைய பண்பை தாயா அல்லாஹ், அதுல ஒரு தூசியும் எங்களோட வாழ்க்கையில இல்லையா அல்லாஹ், அதன் மீது ஆசை வைத்திருக்கிறோம் ரப்பே. அந்த குணத்தை, அந்த பண்பை, அந்த சிறப்பு அம்சங்களை எங்களுடைய வாழ்நாள் தந்ததையா அல்லாஹ், நாங்க இதை கொண்டு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ முடியும். யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள் அனைவர்களும் ஒருவருக்கு ஒரு அன்பாக பண்பாக நடக்கிற விஷயம்லா. இந்த நாட்டு மக்களோட நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இந்த இஸ்லாமுடைய உண்மையான தன்மையை விளங்க வைக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பதாக வாகர்தாவா சுந்தரின் நாட்டம்.